ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். வேதத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் எல்லாவற்றுக்கு மேலாக மகிமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாக நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் கொடுத்த வேத வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் தேவ சமூகத்தில் எடுத்துக் கொள்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34:26 வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34:26.
நான் அவர்களையும்
என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும்
ஆசீர்வாதமாக்கி
ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன்.
ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். வேதத்தில் எங்கெல்லாம் மழை என்று சொல்லி இருக்கிறதோ அது எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலும் கூட நமக்கு மழை என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஆசீர்வாதமாகத்தான் நினைக்கிறோம் இல்லையா? மழை வேண்டும் என்று கேட்கிறோம். தேசத்திலே மழை வேண்டும். மழை என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். இது ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கும். உலக பிரகாரமாய் லிட்டரலாக மழை என்று எடுத்துக்கொண்டாலும் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு குறிக்கும். இப்படி பார்க்கும்போது மழை என்றாலே அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அப்ப இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு இங்கே வாக்கு பண்ணுகிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மழையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அது ஆவிக்குரிய மழை, ஆசீர்வாதத்தின் மழை. ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய மழை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற ஒரு மழை. அப்ப அந்த மழைக்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். ஏற்ற காலம் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்தில் சரியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இந்த மழை பெய்யும். அதன் மூலமாய் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. ஏன் இப்பொழுது ஒரு காலம் என்று சொல்லுகிறோம் என்றால், இப்பொழுது இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறபடியால் அந்த காலம் வந்தாயிற்று. ஆமென். இந்த வார்த்தைகள் வேதத்தில் எப்பொழுதும் இருந்தாலும் இன்றைக்கு அதை தியானிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறபடியால் அந்த ஆசீர்வாதமான மழையை அனுபவிக்கும் காலம் நம்முடைய நாட்களில் வந்திருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண போகிறார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆசீர்வாதமான மழையில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்து வருகிறதான 27 தொடர்ந்து வாசிக்கலாம்.
வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும்.
இந்த மழை பெய்யும் பொழுது என்னென்ன நடக்கும் சொல்றாரு? முதலாவது பார்க்கும் பொழுது விருட்சங்கள் கனி தரும். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. கனி என்பது ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்கள். இது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். புரியுதுங்களா? விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்கள் ஆகிய கனிகள், ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் மழை நமக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவது அடுத்தது வாசிக்குவோம்.
பூமி தன் பலனை கொடுக்கும்.
இது பூமிக்குரிய ஆசீர்வாதம், இது உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். பூமி தன் பலனை கொடுக்கும். அப்ப முதலாவது ஆவியின் கனியாகி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரும், இரண்டாவது பூமி தன் கனி தன் பலனை கொடுக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதனால் நமக்கு கிடைக்கும், மூன்றாவது
அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள்,
சுகமாயிருப்பார்கள், சமாதானமாய் நேர்த்தியாய் சுகமாய் கலக்கம் இல்லாமல் நிம்மதியாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். மூன்றாவது நான்காவது அடுத்தபடியாக
நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து,
நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து
அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்.
நான்காவது பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மையில் இருக்கிற நுகத்தடிகளை முறிப்பேன்கிறார். எந்த இடத்தில் ஆகிலும் அடிமைத்தனம், யாராகிலும் நம்மை அடிமைத்தனம் படுகிற எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து, ஒருவேளை எந்த விதமான உங்களுக்குள் சில அடிமைத்தனங்கள் இருக்கலாம், எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் அதன் நுகத்தை கர்த்தர் முறித்து போடுவேன் என்று சொல்லி நான்காவது ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அப்புறம் தொடர்ந்து
இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை,
இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை,
பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை,
பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை,
தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள்,
போதும் சுகமாய் தங்குவார்கள், புறஜாதிகளுக்குள் கொள்ளையாவதும் இல்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. எந்த விதமான பட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது, அதாவது நஷ்டங்கள் இழப்புகள் இவைகள் இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை சுகமாய் தங்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமான இந்த மழையில் இத்தனை காரியங்களை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நாம் நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தின் மழையை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். ஆமேன். இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லுகிறார், அதை ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுவேன் சொல்லுகிறார். இந்த மழையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கண்டிப்பாய் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். சரி, இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏன் இந்த இடத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை சொல்லி அதன் பிறகு இதை சொல்லுகிறார் என்றால், வேதம் முழுவதையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் உலக பிரகாரமான உங்கள் தேவைகள், உங்கள் குடும்பத்தின் தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், சரீரத்தின் ஆரோக்கியம், மற்ற எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றாலும் தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தை தான் எப்பொழுதும் நிபந்தனையாய் வைத்திருக்கிறார். ஒருவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்காமல், அந்த ஆசீர்வாதமான ஆவிக்குரிய மழையை பெறாமல் உலகத்தில் எந்த ஒரு நன்மையும் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. வேதம் முழுவதும் அப்படித்தான் சொல்லுகிறது. படிக்க வேண்டாம், நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். சங்கீதம் 34:10 நமக்கு தெரியும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது உலகத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடாது, உலக காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அடுத்தபடியாக மத்தேயு 6:33 கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உலகத்தின் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு நிருபங்களில் பார்க்கும் பொழுது 3:2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும், கவனிச்சு பாருங்க, எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். ஆத்மா செழிப்பாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, இந்த வசனங்கள் எல்லாம் ஒரே கருத்தை சொல்லுகிறது. ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தரை பிடிக்கும் பொழுது உலக ரீதியாய் கர்த்தர் தானாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாய் நம்முடைய கவனத்தை செலுத்தும் பொழுது உலக ரீதியாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதிலிருந்து நம்முடைய கவனத்தை என்ன செய்ய வேண்டும், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேர வேண்டும் என்பதே கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்ப இந்த மழை என்று சொன்னேன், மழை என்று சொல்லும் பொழுது வேதத்தில் அதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த மழையானது நம்முடைய வாழ்க்கையில் சும்மா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய வருகை எப்பொழுது வருகிறதோ அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது உலகத்தில் முடிவடைகிறதோ எது சம்பவிக்கிறதோ அதுவரையிலும் இந்த ஆசீர்வாதமான மழை நம்ம வாழ்க்கையில் பெய்யணும். மழை என்று சும்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, இது உலகத்தில் நமக்கு ஒரு முடிவு என்பது ரெண்டு விதத்தில் வரும். ஒன்று நம்முடைய மரணம், மரணம் என்று நமக்கு சம்பவித்தால் இந்த உலக ஓட்டத்தை முடித்து நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவோம். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை அதற்கு முன்பதாக நம் உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே கர்த்தருடைய வருகை வருமானால் அந்த வருகையின் நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். எது நமக்கு சம்பவிக்கிறதோ, எது நமக்கு முன்பாக சம்பவிக்கிறதோ, அதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மழை கண்டிப்பாய் பெய்ய வேண்டும். அதை குறித்து வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 5:7-8 வாசிக்கலாம்.
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன்
பூமியின்
நற்பலனை அடைய வேண்டும் என்று
முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும்
நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறதே.
பாருங்க, வருகை குறித்து சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை முன் உதாரணம் காட்டுகிறார். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இப்பொழுது நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? ஒரு விவசாயியை போல காத்திருக்க வேண்டும். ஒரு விவசாயி எப்படி காத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த இடத்தில் அவனுக்கு அருளப்படுகிற ரெண்டு மழையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாறி பின்மாறி என்று சொல்லி ரெண்டு விதமான மழையை குறித்து இந்த இடத்தில் ஒவ்வொரு விவசாயிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு மழை பெய்யும் பொழுதுதான் அவனுடைய பயிர்கள் ஆசீர்வாதமாக அவனால் அறுவடை செய்து எடுக்க முடியும். முதலாவது முன்மாறி. முன்மாறி என்றால் விதை விதைக்கப்பட்ட பின்பு ஒரு மழை பெய்ய வேண்டும். அப்பதான் அது செழித்து நல்லா வளர்ந்து வரும். அடுத்ததாக அறுவடைக்கு முன்பதாக பின்மாறி என்று இன்னொரு மழை பெய்ய வேண்டும். அப்பொழுதுதான் விளைந்தது அந்த நல்ல தண்ணீர் மூலமாக செழிப்புள்ள கதிர்களாக அவனுக்கு அறுவடை செய்து எடுக்க முடியும். ஆரம்பத்தில் முன்மாறி மட்டும் இருக்கிறது என்றால் செடி நல்லா வளர்ந்திருக்கும், ஆனா கதிர்கள் ஆசீர்வாதமா இருக்காது. வெறும் செடியை வச்சு என்ன பண்றது? வெறும் நெல் செடியை மட்டும் வச்சு என்ன செய்யறது? ஆனால் அதுல நல்ல ஒரு நெல் அறுவடை செய்யப்பட வேண்டும். அப்போ வெறும் முன்மாறி அந்த செடியை வளர பண்ணும், பின்மாறி அந்த நெல்லை நல்ல விதத்தில் ஆரோக்கியமாய் அதை செடியிலிருந்து வளர பண்ணும். அப்போ ஒவ்வொரு விவசாயியும் ரெண்டு விதமான மழைக்கு எதிர்பார்க்கிறான், முன்மாறி பின்மாறி. இதே தான் கர்த்தர் நமக்கு கம்பேர் பண்றாரு. இதே போலதான் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, எப்படி ஒரு விவசாயி அறுவடை செய்வதற்கு அவன் காத்திருக்கிறானோ அதே போல அறுவடை தான் அது அந்த விவசாயத்திற்கு முடிவு. அதே போல கர்த்தருடைய வருகை தான் இந்த உலகத்திலே நமக்கு முடிவு. அப்படி இருக்கும்போது அந்த கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு மாறியையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். முன்மாறி என்பது என்ன? கர்த்தர் நம்மை ரட்சித்த பொழுது ஒரு முன்மாறி ஊற்றினார். அந்த முன்மாறியினாலே நம்ம ஒரு ஆசீர்வாதமான செடியாய் வளர்ந்து விட்டோம். ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பதாக, அறுவடைக்கு முன்பதாக இன்னொரு பின்மாற்றி ஊற்றப்பட வேண்டும். ஆமென். அறுவடைக்கு முன்பதாக இன்னொரு பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். அந்த பின்மாறி வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் நல்ல ஒரு முதிர்ச்சியான விளைந்த கதிர்களாக அறுக்கப்பட்டு கர்த்தருடைய களஞ்சியமாகிய பரலோகத்திலே சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தானியத்தை அறுத்து களஞ்சியத்திலே நெற்பயிரை, கர்த்தர் களஞ்சியத்திலே தானியத்தை சேர்க்கிறார். பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாறி மாத்திரம் வளர்ந்திருந்தால் நம்ம பதறாதான் இருப்போம், அது அவியாத அக்னியிலே சுட்டரிக்கப்பட்டு போகும். பின்மாறின்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் அது வெறும் பதறாயிராமல் அது நல்ல முதிர்ந்த நல்ல தானியங்களாக அந்த செடியிலிருந்து வெளிப்பட முடியும். அதே போல தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் ஏற்கனவே ரட்சிப்பின் நாளிலே ஒரு முன்மாறியை ஊற்றினார். உண்மையில் சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை நீங்க உண்மையிலேயே சரியான விதத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவித்திருந்தால் அதை உங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்கவே முடியாது. உண்மையிலே சொல்லுகிறேன், மறக்கவே முடியாது. எந்த சூழலிலும் மறக்க முடியாது. காலின் ஆராதனை கூட எங்கோ நான் வாழ்ந்தேன் அந்த பாட்டு எடுக்கும் பொழுது என் கண்கள் அப்படியே கண்ணீர் வடி ஆரம்பிச்சது. அழுதுட்டேன் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சுன்னு. அந்த பாட்டை எடுக்கும் பொழுதே 26 வருஷத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட அந்த சீன் எனக்கு அப்படியே மனக்கண்ணில் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எங்கேயோ வாழ்ந்தேன், அறியாம அலைஞ்சேன், கர்த்தர் என்னை தேடி வந்து ரட்சித்தாரே. அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்த அந்த இடம் எனக்கு அந்த காரியத்தை இன்னைக்கும் அந்த இடத்தை மறக்கவே முடியல. 26 வருஷம் ஆனால் இன்னைக்கு அது பசுமையை இப்ப பாக்குறது போல இருக்கிற அந்த இடம். ரட்சிப்பது முன்மாதிரி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ரட்சிப்பை உலகத்தில் எதில் எதை மறந்தாலும் சரி, அதை மறக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு முன்மாதிரி ஊற்றின ஒரு அனுபவம், வாழ்க்கையிலே தலைகளாய் திருப்பி போட்ட ஒரு அனுபவம். உண்மையிலே சொல்ல போனால் எழுப்புதல் 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 அப்படின்னு சொல்லி எங்கேயும் பேசிக்கிறோம். எழுப்புதல் என்பதை எங்கேயும் பேசி ஒருத்தர் கற்றுக் கொடுத்து தெரிந்து கொள்ளவே முடியாது. அனுபவிக்க வேண்டிய உண்மை அது. எங்கள் தேசத்தில் எழுப்புதலை அனுப்பும் அப்படி அநேகர் ஜெபிக்கிறது உண்டு. நான் சொல்றேன், எழுப்புதலை அனுப்பும் இல்லை, இருக்கிற எழுப்புதலை உயிர்ப்பிக்கணும். அதுதான் முக்கியம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் தங்களுக்குள் ஒரு எழுப்புதல் ஊற்றப்பட்டதை உயிர்ப்பித்துக் கொண்டாலே தேசத்தில் எழுப்புதல் தானாய் வரும். புரியுதுங்களா? நமக்குள்ளே எழுப்புதல் இல்லாமல் மற்றவங்களுக்குள்ள எழுப்புதலை கேட்கறதில் அர்த்தமே கிடையாது. நமக்குள்ளே எழுப்புதல் இல்லாமல் ஆண்டவரே தேசத்தில் எழுப்புதல் தாரும் என்று சொல்றதில் அர்த்தமே கிடையாது. அது பைத்தியகாரித்தனம். நமக்குள் எழுப்புதல், எழுப்புதல்னா என்ன? நீங்க வேதத்தில் படிக்க வேண்டாம், உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ஒரு அவுட்லைன் சொல்றேன். அப்போஸ்தல நடபடிகள் எழுப்புதலின் புத்தகம். வேதத்தில் இருக்கிற எழுப்புதலின் புத்தகம் அப்போஸ்தல நடபடிகள். இந்த அப்போஸ்தல நடபடிகளை முதல் அதிகாரத்தில் கவனமா படிச்சு பாருங்க, என்ன நடக்குது, எழுப்புதல் என்ன நடக்குது. அது வரைக்கும் அதுக்கு முந்தின 10 நாளைக்கு முன்னால ஜபத்தில் தூங்கினாங்க. கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவும் யோவான் எல்லாம் தூங்கினாங்க. ஆனா இப்ப 10 நாள் ஆச்சு, பெந்தகோஸ்து நாள் வந்தது, அபிஷேகம் பெற்றாங்க, இப்போ அவங்க தூங்கல. எழுமி நின்று பிரசங்கம் பண்றான். எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண உடனே 3000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுறாங்க. இது 2 அதிகாரத்தின் சரித்திரம். அந்த 2 அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு மனதோடு அவர்கள் 11 பேரோடும் அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணான். எழுப்புதல் என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்கள் இருதயம் எல்லா மனுஷரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றது ஒரு மனம் உங்களுக்கு இருந்துச்சு. யாரையுமே நம்ம எதிர்க்கல. 3 அதிகாரத்துக்கு வந்து பாருங்க, ஜெப வேளையாகிய 9 மணி வேளையில பேதுருவும் யோவானும் ஜபிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஜபிக்கிறதுக்கு ஓடு ஓடுன்னு ஓடணும். நினைச்ச நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் கிடைச்சால் உடனே ஜபிக்கிறதுக்கு ஓடணும். ஆனால் இன்னைக்கு அந்த ஜபிக்கிறதுக்கு ஆவலாய் ஓடுகிற காரியம் இருக்கிறதா யோசிக்கணும். அதான் எழுப்புதல். அதற்கு பிறகு பாருங்க, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எங்கும் சுற்றி திரிந்து சிதறப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவங்களால சும்மா இருக்க முடியல, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன? வாழ்க்கை மாறுது. ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருக்க அதுக்கு பேர் எழுப்புதல் இல்ல. வாழ்க்கை மாறியது. கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை வந்தது. நேசித்தவைகளை வெறுக்க வைத்தது, வெறுத்தவைகளை நேசிக்க வைத்தது. ஜெபிக்க நாடி ஓட முடிந்தது. ஒரு சின்ன தவறு வந்தாலும் கர்த்தரிடத்தில் மனம் கசந்து அழக்கூடிய ஒரு இருதயம் இருந்தது. எந்த ஒரு ரட்சிக்கப்படாத நபரை பார்க்கும் பொழுதும் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நபரிடத்திலும் கர்த்தரை குறித்து பேசுவதே நம்முடைய வாழ்க்கையாயிருந்தது. அதான் எழுப்புதல். இது யாருக்கோ கிடையாது, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும். தனி நபருக்கு கர்த்தர் கொடுக்கிறார், தனி நபருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எழுப்புதலை கற்றுக்கொள்வதல்ல, அது உங்கள் அனுபவம். ரட்சிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு தனி நபருக்குள்ளும் ஒரு முன்மாறி ஊற்றப்பட்டது. அந்த முன்மாறி கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக கர்த்தர் இன்னொரு பின்மாறி ஊற்றுவேங்கிறார். ஆமென். ஒரு பின்மாறி ஊற்றுவேன். அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அதற்கு முன்பதாக, அறுவடை செய்வதற்கு முன்பதாக ஒரு பின்மாறி ஊற்றப்பட போகிறது. அந்த பின்மாறி ஊற்றப்படுவதற்கு தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னைக்குமே சொல்றேன், அந்த முன்மாறியை இழந்து போகிறதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. பல நேரத்தில் நம்முடைய அந்த முன்மாறி இழந்துட்டு நாம் என்ன செய்யறோம், மத்தவங்களுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், நமக்கே இல்லாம மத்தவங்களுக்கு போய் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம், உங்களுக்குள் இல்லாத எழுப்புதல் உங்கள் ஜெபத்தினால் இன்னொருத்தருக்கு வராது. கண்டிப்பா தெரியணும், உங்களுக்குள் இல்லாத எழுப்புதலை நீங்க இன்னொருத்தருக்குள்ள கொண்டு வரவே முடியாது. உங்களுக்குள் ஒரு எழுப்புதல் இருக்கணும். அப்ப உங்களுக்குள் இருக்கிற எழுப்புதல் என்ன, கர்த்தர் அன்றைக்கு உங்கள் மேல் ஊற்றினதான அந்த வாஞ்சையை, தேவ சமூகத்தை நாடுகிற அந்த இருதயத்தை இழந்து போகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். இழந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:4 கர்த்தர் எபேசு சபைக்கு சொல்லும்போது அதைத்தான் சொன்னார், ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ ஆதியிலே எழுப்புதல் அந்த எபேசு சபையில் ஊற்றப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் ரட்சிப்பிலே கழிகூர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்கள் போக 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 அவருக்குள் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தர் பேரில் வைக்கிற அந்த அன்பு, அந்த ஆழமாய் அன்பு கூறுகிறதான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை வாஞ்சையோடு தேடுகிற அந்த இருதயம் நாளடைவில் மங்கி போய்விட்டது. அதைத்தான் கர்த்தர் அங்கே குற்றம் சாட்டுகிறார். ஆகிலும் நீ ஆயிரிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்பதை நினைத்துக்கொள். நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு பின்மாறிக்காக இந்த நாட்களில் இருந்து நாம் காத்திருக்க வேண்டும். ஆமேன். முதல்ல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன வாஞ்சைகள் உங்களுக்கு இருந்ததோ அதை நீங்க என்னைக்குமே மறக்க முடியாது. அது அனுபவம், அதை மறக்கவே முடியாது. சொல்லிக் கொடுத்தவைகள் மறந்து போகும், அனுபவித்தவைகள் ஒருபோதும் மறக்காது. அப்ப நம்ம வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்த அந்த காரியங்களை நினைங்க, நினைத்து அந்த காரியங்களுக்காக ஏங்குங்க, அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வாஞ்சியுங்க. அந்த தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை மீண்டும் ஒரு பின்மாறியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டும் ஜெபித்து நீங்கள் ஏற்கனவே விட்ட அனைத்து காரியங்களையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. அது வரும்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மேலே, நாம் ஏற்கனவே சொன்னது போல மற்ற அனைத்து உலக ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது எழுப்புதல், முன்மாறி, பின்மாறி என்று சொல்லி கர்த்தர் ரெண்டு விதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த முன்மாறியும் இந்த பின்மாறியும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ஏற்கனவே முன்மாறி கொடுக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப இந்த பின்மாறிக்காகத்தான் இந்த நாட்களில் நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த பின்மாறி மழை நம்முடைய வாழ்க்கையில் பெய்ய வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு சில முக்கியமான சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம், இந்த பின்மாறி மழை உங்கள் வாழ்க்கையில் பெய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26 திறந்து கொள்ளுவோம். 26:4 வாசிக்கலாம். லேவியராகமம் 26:4.
நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும்
சுரூபங்களையும்
உண்டாக்காமலும்
உங்களுக்கு
சிலையை நிறுத்தாமலும்
சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு
உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து
பயபக்தியாய் இருப்பீர்களாக
நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு
அவைகளின்படி செய்தால்
நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும்
வெளியில் உள்ள மரங்கள்
தங்கள் கனியையும் கொடுக்கும்.
இந்த இடத்தில் கர்த்தர் என்ன செய்தால் பின்மாறி மழையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவேன்னு சொல்றார். என்ன செய்ய வேண்டும், அதுக்கு நிபந்தனை என்ன? இந்த மழை பெய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? இங்கே முதல் வசனத்திலே செய்யக்கூடாததை கர்த்தர் சொல்லுகிறார், 2 செய்ய வேண்டியதை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரெண்டு வசனங்களும் ரெண்டு காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தருங்கிற. முதலாவது கர்த்தருக்கு பிடிக்காத விக்கிரக ஆராதனை, அதை ஒதுக்கி தள்ளுகள். பிடிக்காது. 2, ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. முதலாவது எனக்கு பிடிக்காத விக்கிரகாராதனை, அதாவது விக்கிரகாராதனை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்பல. ஏனென்றால் விக்கிரகாராதனை நம்ம சொல்லிடுவோம், சுலபமா நான் விக்கிரகாராதனை பண்ணலன்ட்டு போயிடுவோம். இங்க சொல்லுகிற விஷயம் என்ன, எனக்கு பிடிக்காத எதையுமே செய்யாதீங்கன்றார். அவ்வளவுதான் விஷயம். விக்கிரகாராதனையை கத்தர் வெறுக்கிறார். நீங்க அப்புறம் யாத்திராகம் 20 படிச்சு பாருங்க, கர்த்தருடைய 10 கட்டளைகள் அங்கிருது. அங்க படிக்கும் பொழுது விக்கிரகாராதனையை செய்கிறவர்களை கர்த்தர் விரோதிகளாய் பார்க்கிறார். கர்த்தர் அவர்களை அருவறுக்கிறார். கர்த்தர் அவர்களை விரோதிகளாகவே பார்க்கிறார். அவ்வளவு அருவறுப்பு. விக்கிரகாராதனை நம்ம ஒன்று சிலையை செய்து நம்ம வணங்கல. ஆனால் நமக்கு விக்கிரகாராதனை என்பது எத்தனையோ இருக்குது. பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பொருட்களை, எந்த ஒரு பொருளை, அவரு கல்லதான் நம்ம வைக்கணும் கிடையாது, வேற ஏதாவது ஒரு பொருள் மேல நமக்கு முழு கவனம் இருந்து அதுவே நம்முடைய வாழ்க்கை, அதுவே நமக்கு ஏக்கம், அதுவே நம்முடைய வாஞ்சை, அதுவே நமக்கு எதிர்பார்ப்பு. அது எதுவா இருக்கலாம், அப்படி இருந்தால் அதுவே நமக்கு விக்கிரகமாக இருக்கும். எந்த பொருளா கூட இருக்கலாம், ஒரு பைக்கா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு நகையா இருக்கலாம், அல்லது வீட்டில் வைக்கிற ஒரு பொருளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எதுவுமே சொல்லுகிறேன் அது உங்களுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுவே உங்கள் வாஞ்சை, அதுவே உங்கள் நோக்கம், அதுவே உங்கள் எதிர்பார்ப்பு, அதுவே உங்கள் ஏக்கமாக இருந்தால் கண்டிப்பா அது விக்கிரகம் தான். நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, ஜெனரலா சொல்றேன். கர்த்தருக்கு பிடிக்காத சகலமும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பிடிக்காததை அகற்றி கர்த்தருக்கு பிடித்ததான காரியம் என்ன, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். தேவ சமூகத்தில் ஆராதனையில் வந்து கர்த்தரை கலந்து கொள்ளுகிறதில் வைக்கியமாயிருங்கள். என் சமூகத்தை குறித்து பயபக்தியாயிருங்கள். தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது, கர்த்தரை குறித்து ஒரு பயபக்தியாயிருங்கள் அப்படிங்கிறார். பிடிக்காத காரியங்களை ஒதுக்கி தள்ளுங்கள், எனக்கு பிடிக்காத விஷயத்தை ஒதுக்கி தள்ளுங்கள், என் சமூகத்தை நாடி என் சமூகத்தில் வந்து நில்லுங்கன்றார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மழையை பெய்ய பண்ணுவேன். இதுக்கு வேதத்தில் இன்னொரு பேரலல் ஆதாரம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 45:7.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால்
தேவனே,
உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் இது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துமானால் நமக்கும் பொருந்தும். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். The reason. நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நல்ல காரியத்தை விரும்ப வேண்டும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை வெறுக்க வேண்டும். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை விரும்ப வேண்டும், கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை நாமும் வெறுக்க வேண்டும். இதுதான் சிம்பிளா சொல்ல போனோம். அப்ப நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறதற்கு ஒரு ரிவார்டு இருக்குது. அதுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும், உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனந்த தைலம், ஒரு அபிஷேகம், ஒரு இன்பமான ஒரு அபிஷேகம், ஒரு மழை, பின்மாறி மழை, அந்த அபிஷேகம் என்கிற மழை நம்ம வாழ்க்கையில் ஊற்றப்படுகிறது. எப்ப தெரியுமா, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் பொழுது. எப்படிப்பட்ட அபிஷேகம், சுற்றிலும் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க. ஆமென். உங்களுடைய தோழரை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகப்படுவார். கம்பாரிசன் கொடுக்கிறாரு, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுப்பேன். சிலர் எல்லாத்தையுமே விரும்புவாங்க, சிலர் எல்லாத்தையுமே வெறுத்துருவாங்க, ரெண்டுமே தப்பு இல்லையா. இன்னைக்கு உலகத்தில் சபைகள் இப்படி இருக்குது, எல்லாத்தையுமே விரும்ப சொல்லுகிற சபைகள் இருக்கிறது. என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் விரும்பு, அதை பத்தி பிரச்சனை, எல்லாமே நமக்கு நன்மைக்காகத்தான். அப்படியும் சில காரியங்கள் இருக்குது. அதே போல எல்லாத்தையும் வெறுத்துரு, எல்லாத்தையும் தூக்கிடு, ஒண்ணுமே தேவையில்லை, அப்படி போற காரியமும் இருக்குது. ரெண்டு உபதேசமும் தப்பு, புரியுதுல, ரெண்டு உபதேசமும் தப்பு. எதை விரும்பணும் அதை விரும்பணும், எதை வெறுக்கணும் அதை வெறுக்கணும். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை விரும்ப வேண்டும், கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுக்க வேண்டும். ஒரு பக்கம் சாயக்கூடாது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து விடு. அப்பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவங்க மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஏன்? நம்முடைய சுபாவம் என்னுடைய பிள்ளைக்குள் இருக்குதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு இருக்கிற சுபாவம், நான் நீதியை விரும்புகிறேன், அக்கிரமத்தை வெறுக்கிறேன், அதே காரியத்தை என் பிள்ளை செய்கிறானே என்று சொல்லி கர்த்தர் பார்த்து அவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மற்ற எல்லாருக்கும் இல்லாததை அவங்களுக்கு கொடுக்கிறார். நம்முடைய தோழரை பார்க்கிற உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அதனால இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு பின்மாறி மழை பெய்ய வேண்டும் என்றால் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீதியான காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அக்கிரமமான காரியத்தை வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளுங்கள். வாசியுங்கள், தியானியுங்கள், உங்களை குறித்து யோசியுங்கள். எல்லாம் செஞ்சு தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாய் வந்து நின்று உங்களை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பின்மாறி மழையை பெய்ய பண்ண போகிறார். அல்லேலூயா! ஒரு பின்மாறி மழையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையாய் கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். அப்ப முதல் காரியம் என்னவென்றால், நல்ல காரியங்களை ஏற்றுக்கொண்டு கெட்ட காரியங்களை விட்டு விடுங்கள். அப்ப வேதத்தை தீர்க்கமாய் படியுங்க, தெரிஞ்சுக்குங்க, அதன்படி அபியாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைப்பார். இரண்டாவது காரியம், யாருக்கு கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார்? 147வது சங்கீதம், சங்கீதம் 147, 7 முதல் 9 வரையிலும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 147 ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள்.
கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள்.
நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள்.
நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள்.
அவர் வானத்தை மேகங்களால் மூடி,
அவர் வானத்தை மேகங்களால் மூடி,
பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி,
பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி,
மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார்,
மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார்,
அவர் மிருக ஜீவன்களுக்கும்,
அவர் மிருக ஜீவன்களுக்கும்,
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும்,
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும்
ஆகாரம் கொடுக்கிறார்,
ஆகாரம் கொடுக்கிறார். நல்ல பாருங்க, செய்ய வேண்டியது 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் செய்கிறார், அவர் வானத்தை மேகங்களால் மூடுகிறார், பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி, மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அதோடு கூட அல்லாமல் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அடுத்தது, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்படி செஞ்சா உங்க மேல ஒரு மழை வரும். கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு மழையை வருஷிக்கப்படும். அதனால்தான் நம்முடைய சபை ஆராதனையில ஆராதனைக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு நேரம் உங்களை நிக்க வச்சு உங்களை ஆராதிக்க வைக்கிறதுக்கு ரீசனே அதுதான். அப்படி கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடி சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தரை இசை கருவிகளால் கர்த்தரை துதித்து வாசித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களின் மேல் கர்த்தர் ஒரு மழையை, ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா! ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படி மழை பெய்யும் பொழுது புல் முளைக்கிறது. மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் காகங்களுக்கும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதமான விளைச்சல் கிடைக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை நல்ல துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். இப்ப இந்த மழை வர்றதுக்குள்ள என்ன நடக்குது பாருங்க, 8வது வசனத்தில், அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழை ஆயத்தப்படுத்துகிறார். ஜஸ்ட் திடீர்னு மழை பெய்யல. கர்த்தர் மழை பெய்யறதுக்கு முன்னால் என்ன செய்கிறார்? வானத்தை மேகத்தால் மூடுறாராம். டோட்டல் ஸ்கை முழுவதையும் மேகத்தினாலே கர்த்தர் நிரப்பி விடுகிறார். முழு வானத்தையும் கர்த்தர் மேகங்களால் நிறைத்து அதுக்கு பிறகுதான் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார். இது எப்ப நடக்குது? துதிக்கும் பொழுது இது நடக்கிறது. துதிக்கும் பொழுது முதலாவது மேகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. புரியுது? துதிக்கும் பொழுது மேகம் சூழ்ந்து கொள்ளுகிறது. மேகம் சூழ்ந்து கொண்ட பிறகுதான் மழை பெய்கிறது. நல்லா பாருங்க, இதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தை போவோம், அப்படி பின்னால போவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள்.
மேகங்கள் நிறைந்திருந்தால்,
மேகங்கள் நிறைந்திருந்தால்
மழையை பூமியின் மேல் பொழியும்,
மழையை பூமியின் மேல் பொழியும். நல்லா பாருங்க, மேகங்கள் நிறைந்திருந்தால், சில நேரத்தில் பார்த்தா மழைக்கு ரெண்டு விதமா இருக்குது. சில பாசிங் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க, சில நேரத்தில் மேகம் என்ன செய்யும், அப்படியே போயிட்டே இருக்குது, போற இடத்துல எல்லாம் மழை அப்படியே தெளிச்சுட்டே போகும். இந்த இடத்துல காஞ்சிருக்கும், நம்ம கண்ணு முன்னால் தூரத்தில் நனைஞ்சிருக்கும் இல்லையா, சில இடத்துல அப்படி இருக்கும். அப்ப பார்க்கும்போது பாசிங் கிளவுட்ஸ், இதை பத்தி கர்த்தர் சொல்லல, அது ஒரு மழை தான், ஆனா கர்த்தர் அதை சொல்லல, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பொழிய பண்ணும். அப்போ நம்ம வாழ்க்கையில சும்மா கர்த்தர் ஒரு பாசிங் கிளவுட கர்த்தர் அனுப்பி சும்மா தெளிச்சிட்டு போகக்கூடாது. புரியுதுனா, சிலருடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுது, ஒரு பாசிங் கிளவுட் தான் வருது, திடீர்னு சர்வீஸ் வரும்போது பாசிங் கிளவுட், சர்வீஸ்ல வந்து அப்படி பாஸ் ஆகுறாங்க, சர்வீஸ்ல பாஸ் ஆகும்போது ஒரு பாசிங் கிளவுட் வந்து அப்படி நினைச்சிட்டு போயிடுது, அதுக்கு பிறகு மத்த ஆறு நாள் காஞ்சி கிடப்பாங்க, அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாசிங் கிளவுட் இப்படி வரும், வந்தன் அப்படி தெளிச்சிட்டு போயிடும், அதுக்கு பிறகு ஆறு நாள் காஞ்சி கிடப்பாங்க. இதுதான் பாசிங் கிளவுட் மழை. இது கர்த்தர் சொல்லல, மேகங்கள் நிறைஞ்சிருக்கணும், ஆமென், வானம் முழுவதும் மேகம் நிறைஞ்சிருக்கணும், நிறைஞ்சிருந்தால் அடைமடை கொட்ட கொட்ட என்று கொட்ட வேண்டும். ஹல்லேலூயா, அதைதான் கர்த்தர் சொல்றாரு, சும்மா அப்படி தெளிச்சிட்டு போறதல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேகங்களால் நிறைந்து மழை பெய்யணும் தான் சொல்றாரு, சும்மா அப்படி மேகம் சொல்லல, மேகத்தினால் நிறைஞ்சு மழை பெய்யணும். இது மேகம் மேகன்ற மேகம் என்றால் என்ன, வாசியுங்கள் ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் 13-14 ரெண்டு வசனங்களை வாசி, ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் 13-14.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று,
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று,
அவரை ஸ்தோத்தரிக்கையிலும்,
அவரை ஸ்தோத்தரிக்கையிலும்,
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம்,
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம்
மேகத்தினால் நிறையப்பட்டது,
மேகத்தினால் நிறையப்பட்டது,
அந்த மேகத்தின் நிமித்தம்,
அந்த மேகத்தின் நிமித்தம்
ஆசாரியர்கள் ஊழியம் செய்து,
ஆசாரியர்கள் ஊழியம் செய்து
நிற்க கூடாமல் போயிற்று.
மேகம், இதுதான் தேவ மகிமையை குறிக்கிறது. சாலமோன் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினான், அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், ஆசாரியர்கள் கீத வாத்தியங்கள் இசை கருவிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து திரளான ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து இசைக்கிறார்கள், சுரமண்டலத்தை வாசிக்கிறார்கள், சகலவிதமான இசை கருவிகளை வாசித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஒருமிக்க துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்தார்கள். அப்படி ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வீடாகிய அந்த தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. திடீரென்று ஒரு மேகம் இறங்கி வந்து அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பிற்று. அந்த மேகம் வந்து நிரப்பும் பொழுது தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பி ஆரம்பித்தது. நிரப்ப ஆரம்பித்த உடனே நின்று கொண்டிருக்கிற ஆசாரிகளால் நிக்க முடியல, அந்த மகிமைக்கு முன்னால் நிக்க முடியாம கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும். தேவ வல்லமைக்கு முன்பாக, மகிமைக்கு முன்பாக நிற்க கூடாமல் கீழே விழுந்தார்கள். நான் சொல்றேன், துதிக்கிறோம், எல்லாருமே துதிக்கிறோம், துதிக்காம யாருமே இல்லை, துதிக்கிறோம். உங்கள் துதி எந்த லெவல்ல இருக்கணும் தெரியுமா, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற லெவல்ல இருக்கணும். தேவ பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராமல் நானும் துரிச்சேன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவ பிரசனத்தை இறங்க பண்ணக்கூடிய ஒரு துதி இல்லாமல் நானும் துரிச்சேன்னு நீங்க சொல்றதுல மீனிங்கே கிடையாது. நீங்க துதிக்க உட்கார்ந்தா மேகம் வரணும், ஆமேன். நீங்க கர்த்தரை துதிக்க உட்கார்ந்தா தேவ சமூகம் இறங்கி வரணும். நீங்கள் துதிக்க உட்கார்ந்தால் கர்த்தருடைய மேகம் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். மாம்சமா இருக்கிற ஆசாரி நிற்க முடியாம கீழே விழணும், உங்கள் மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் கீழே விழணும், ஆவிக்குரிய காரியங்கள் எழுந்து நிற்க வேண்டும், ஆமென். அதுதான் தேவ சமூகத்தை துதியின் மூலமாய் அனுபவிக்கிற ஒரு காரியம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆசாரி ஒருத்தர் நிக்க முடியல, கீழே விழுந்துட்டான். தேவ சமூகத்தை நீங்க துதிக்கணும்னு சொல்ற, நீங்க உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச சொல்றேன், நீங்க துதிக்கணும்னு ஒன்ஸ் நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா தேவ பிரசன்னத்தை காணாம உங்க துதியை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. தேவ பிரசன்னத்தை காணலைன்னா உங்க துதி தேவ சமூகத்துக்கு போலன்னு அர்த்தம். தேவ சமூகத்தை காணாமல், தேவ பிரசன்னத்தை காணாமல் நானும் துதிச்சேன் ஒரு போதும் திருப்தி அடையக்கூடாது. அது ஒருவேளை சில நாள் 5 நிமிஷத்துல வரலாம், 10 நிமிஷத்துல வரலாம், அரை மணி நேரத்தில் வரலாம், ஒரு மணி நேரத்தில் வரலாம், ஆனால் எப்போ வருதோ அதை விட்டு அது வரையிலும் தேவ சமூகத்தை விட்டு எழுந்து போகாதீங்க. உங்கள் இருதயம் கர்த்தரோடு நல்ல டியூன் இருந்தால் சொல்கிறேன், அது கண்ணை மூடுறது கூட தேவ சமூகம் மேலே வந்து இறங்கி வரும். உண்மையாக சொல்கிறேன், உங்கள் இருதயம் கர்த்தரோடு நல்ல டியூனிங்கில் எப்பவுமே இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் அதுக்கு நேரம் செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இருதயத்தை திருப்பினா போதும், கண்ணை தரக்கூட கண்ணை மூடணும் கூட அவசியம் இல்லை. அப்படி இப்படி மனதை கத்திருக்கா திருப்பினால் போதும், அப்படி வல்லம உடைய பாடியில் ஃபீல் இறங்கறத ஃபீல் பண்ண முடியும். நான் அனுபவத்தில் சொல்றேன், உங்களுக்கு இருதயத்தை ஜஸ்ட் கத்திருக்கிறார் அப்படி சிந்திச்சா உடனே ஒரு பவர் மேல் இறங்கி வரத நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பண்ண முடியும், டெஃபினட்டா முடியும். அப்போ நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நெருக்கமாய் கொண்டு போங்க, கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதையும் கர்த்தருக்கு நேராக செலுத்தி துதியுங்கள். மேகம் இறங்கி வரும், அந்த மேகம் இறங்கி வரும் பொழுது உங்கள் மேல் ஆசீர்வாதமான ஒரு மழை பொழியும். அல்லேலூயா. மேகம் நிரம்பும் பொழுதுதான் ஆசீர்வாதமான மழை பொழியும். அந்த ஆசீர்வாதமான மழை வருவதற்கு முன்பதாக துதியின் மூலமாய் மேகத்தை நீங்கள் இறக்க வேண்டும். அல்லேலூயா. மேகத்தை நீங்கள் இறக்க வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகள் இரண்டாவது மழை பெய்வதற்கு உங்க வாழ்க்கையிலே நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற ஒரு உன்னதமான மகிமையான அனுபவம் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:1 வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:1
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்
மூன்றாவது காரியம், பின்மாரி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். மூணாவது, நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். முதலாவது பார்க்கும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் நன்மையானதை நேசிக்கவும் தீமையானதை வெறுக்கத்தக்கதான ஒரு இருதயம் நமக்கு உருவாகணும். இரண்டாவது பார்க்கும் பொழுது கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். மூணாவது பார்க்கும் பொழுது பின்மாரி கால மழைக்காக வாஞ்சித்து வேண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். வாஞ்சிக்கணும், வாஞ்சிக்காம அது கிடைக்காது. புரிதல கிடைச்சா கிடைக்குது இருக்க கூடாது, வாஞ்சிக்கணும். பின்மாரி கால மழையை வாஞ்சிக்க வேண்டும், வாஞ்சித்து வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில எத்தனையோ விண்ணப்பங்களை நீங்க ஏறடிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், உலக தேவைகள் அது தேவை, எத்தனையோ விஷயங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல உங்கள் வாழ்க்கையிலே அந்த பின்மாரி மழைக்காக முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. மற்றதெல்லாம் தானா வரும், மற்றதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பின்மாறி ஊற்றப்பட்ட அந்த மழை பெஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு வந்துடும், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் பொழிய ஆரம்பிச்சு. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னென்னலாம் கிடைக்கும் முதலே சொல்லிட்டேன். பின்மாறி மழையை முதல்ல கேளுங்க. உங்க வாழ்க்கையிலே அந்த தேவ அன்புக்குள், அந்த அபிஷேகத்திற்குள், அந்த ஆதியில் இருந்த நிலைமைக்குள், அந்த மீண்டும் முதல்ல பெஞ்ச அந்த மழையில நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அதே போல ஒரு அனுபவத்திற்குள், அதை விட செகண்ட் லெவல்ல இன்னும் லெவல்ல நீங்கள் மேல வர்றதுக்கு வாஞ்சையோடு விண்ணப்பம் பண்ணி கேளுங்க. நீங்க ஜெபித்து வாஞ்சையோடு கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் தருவார். நான் சொல்லுகிறேன், உலக சரித்திரத்திலேயே பின்மாரி மழை ஊற்றப்பட்டதான எந்த தேசத்திலும் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் சொல்லுகிறேன், ஆழமான ஒரு ஜெபம் இல்லாமல் எந்த இடத்திலும் பின்மாரி மழை ஊற்றப்பட்டதே கிடையாது. இது சபை சரித்திரம். இன்றைக்கு தென்கொரிய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 40 வருஷங்களுக்கு மேலாக, ஏன் 40 இல்ல, கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமாய் வெடித்து கிட்டத்தட்ட அவர் 40 வருஷத்துக்கு மேல நல்ல ஒரு எழுப்புதலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். பால்யாங்கிச்சோ தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் 1955 பிறகு அந்த தேசத்தில் அவர் சபையில சபை ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேசம் மிகப்பெரிய வறுமையில் இருந்ததா, மோசமான ஸ்டேஜில் இருந்தது. ஏனென்றால் 2nd உலக யுத்தத்திற்கு பிறகு ஜப்பானியர்கள் இந்த சவுத் கொரியாவை முழுவதும் நாசம் பண்ணி விட்டார்கள், ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். அதனால தேசம் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கும் நாசத்திற்கும் போய் மிக மோசமான ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டது. வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை, ஜனங்கள் கர்த்தரை அறியாத சூழ்நிலை, ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது புத்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இவர் சபை ஆரம்பிக்கிறார். அந்த நாட்கள் கடினமான நாட்களாக இருந்தது. போக போக கர்த்தர் தாமே இவருடைய ஊழியத்தை தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதிகமாய் தங்கள் தேசத்திற்காய் குழுக்களை நியமித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார், ஜனங்களுக்குள் உணர்வை கொடுக்க ஆரம்பித்தார், ஜனங்களுக்குள் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஆழமான வாஞ்சை உருவாக ஆரம்பித்தது. பின்பு இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு நாங்கள் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும் பொழுது சில நேரத்தில் பரவாயில்ல, தேசத்தில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறார் என்று, சில நேரத்தில் நாங்கள் மெத்தனமாய் ஜெபிக்கிறத நாங்கள் குறைச்சிருக்கிறோம், ஊழிய நிறைய செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்தை குறைத்து சுவிசேஷத்தை நிறைய சொல்ல ஆரம்பித்தோம். சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சோன்ன நாளடைவிலே அந்த எழுப்புதல் திடீரென்று மங்க ஆரம்பித்தது. அவர் சொல்றார், நாங்கள் ஜெபத்தை கொஞ்சம் குறைச்சு சுவிசேஷ வேலை செய்யலாம், எல்லா ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம் என்று நினைக்கும் பொழுது எழுப்புதல் குறைய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம், இந்த எழுப்புதலுக்கு பேக்கப் பண்றதே ஜெபம்தான். ஜெபம் குறைந்தால் எழுப்புதல் குறைகிறது. ஆகையினாலே என்னதான் சுவிசேஷத்தை சொன்னாலும் ஜெபிக்கிறதை நிறுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினோம். ஆகையினால் அதற்கென்று ஒரு மலையவே நான் வாங்கி அதை ஜெபமலையாக உருவாக்கி அந்த மலையில ஏகப்பட்ட பிரேயர் ரூம் செல்ஸ் கட்டப்பட்டு அதில் இரவும் பகலும் 24 மணி நேரமும் அந்த மலையிலே ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை ஜெபிக்கிறதற்காக நாங்கள் பர்மனண்டாக ஜெபக்குழுவை நாங்கள் நியமித்து விட்டோங்கிற. அப்ப அந்த மலை முழுவதும் ஏராளமான அறைகள் கட்டப்பட்டு இரவும் பகலும் அங்கே ஜனங்க ஜெபிக்கிறாங்க. ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையை ஜெபத்துக்குன்னு அர்ப்பணிச்சுட்டாங்களாம். சவுத் கொரியால சிலர் ஜெபத்துக்குன்னே அர்ப்பணிச்சுட்டாங்களா, தங்கள் வாழ்க்கையை முழு நேரமாக ஜெபத்திற்காகவே அர்ப்பணிச்சுட்டாங்களாம். அவங்க அந்த ஜப அறையை விட்டு வெளியே வர்றதே கிடையாது, முழங்காலே இருக்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் எல்லா நேரமும், தூங்குற நேரம் தவிர, சாப்பிட்ற நேரம் தவிர, மீதி நேரம் முழுவதும் ஜெபிக்கிறாங்க. டோட்டல் பிரேயர் அதுக்குனே அர்ப்பணித்து முழு நேரமாய் வந்து அவர்கள் அந்த மலைகளில் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் அந்த மலையில அவர்களுக்கு அந்த அறையில கொடுக்கப்படுகிறது. அவங்க செய்யற காரியம் எல்லாம் ஜெபிக்கிறது தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வேற எந்த டைவர்ஷனுமே கிடையாது, எங்கேயுமே போக மாட்டாங்க. டோட்டலா அவர்கள் ஜெபத்திற்கே தங்கள் வாழ்க்கையை ஊட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட அநேகர் அந்த ஜெபமலையில் இருந்து தேசத்தின் எழுப்புதலை எங்கள் ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை தங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் அதிகரிக்கணும். என்ன ஜெபம்? பின்மாரியை ஊற்றும், பின்மாரியை ஊற்றும், அங்கீகரிக்க. அந்த ஜபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு கேட்கணும், விண்ணப்பித்து கேட்கணும். கர்த்தர் முதல் நூற்றாண்டிலே ஒரு வல்லமையான முன்மாரியை ஊற்றினார். அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த அபிஷேகம் வெளிப்பட்டது. அதுக்கு பிறகு சபை சரித்திரத்தை பார்ப்பீங்களானா அப்படி அவுட் ஆயிடுச்சு. ஆதியிலே கொண்டு அன்பை சபை விட்டது. முதல் நூற்றாண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட முழு உலகத்திலும் என்னமும் மந்தமாதான் போச்சு. பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே தான் கர்த்தர் கிரியைகளை ஆரம்பித்தார். 1904ஆம் வருஷத்திலே மீண்டும் ஒரு பின்மாறி முழு உலகத்திலும் பல தேசங்களில் வெளிப்பட்டது. இது சபை சரித்தரம். 1904, 1905 அந்த ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு வல்லமையான ஒரு பின்மாறி ஊற்றப்பட ஆரம்பித்தது. அந்த பின்மாறி ஊற்றப்படுகிறதற்கு மிக முக்கியமான ஒரு நபர் இவான் ராபர்ட்ஸ். இவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு தீவு, வேல்ஸ் என்ற ஒரு தீவு. அந்த வேல்ஸ் என்ற தீவிலே 13 வயதான இவான் ராபர்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டான். சின்ன பையன், 13 வயசுல ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே தன் தேசத்தை பார்க்கிறான். தன் தேசம் பாவத்திலே நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் கடினமாய் உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சாயங்காலத்தில் மதுமான விடுதிகளுக்கு போகிறாங்க, நடன அரங்குகளுக்கு போறாங்க. ஆண்களும் பெண்களுக்கும் இதே தான் வேலை. வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, சாயங்காலம் வந்து நல்லா குடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இதுதான் உங்களுக்கு வேலை. இதுதான் ஜனங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்துச்சு. இதுதான் ஜனங்களின் வாழ்க்கையாகவே இருந்தது. இதை பார்த்த உடனே இவான் ராபர்ட்ஸ் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, அதை தாங்க முடியவில்லை. ஒண்ணுமே சொல்ல சின்ன பையன் சொல்லி யார் கேட்பார்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த வேல்ஸ் தேசத்தை ரட்சியும், எங்கள் தேசத்தை ரட்சியும். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ரெண்டு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, ரெண்டு வருஷம் அல்ல. ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான். அடுத்த 13 வருஷங்கள் ஜெபிக்கிறான். 13 வயதில் ரட்சிக்கப்பட்ட அந்த இவான் ராபர்ட்ஸ் அடுத்த 13 வருஷங்கள் ஜெபிக்கிறான். இப்ப 26 வயது இளைஞன், 13 வருஷங்கள் அவன் ஜெபிக்கிறான். ஒரே ஜப, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும். 13 வருஷங்களுக்கு பிறகுதான் கர்த்தர் அவளை ஒரு கூட்டத்தில் போகும்பொழுது அபிஷேகம் என்னன்னு தெரியாது. அப்ப அது 13 வருஷத்துக்கு பிறகு அவர் 26 வயது உள்ளவரா இருக்கும்பொழுது ஒரு கூட்டத்திலே ஒரு கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அவரை வல்லமையா அபிஷேகம் பண்றார். கர்த்தர் சொல்றார், இனி நீ தேசத்தில் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பி. நீ 13 வருஷம் இந்த தேசத்துக்காக ஜெபிச்சிட்ட, இனி எழும்பி நீ பிரசங்கம் பண்ணுன்றார் கர்த்தர். உடனே எழும்பி பிரசங்கம் பண்றார். திரள் திரளாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கிக்கிறார். வாராத்திர பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அது வரைக்கும் ஆராதனையிலே 4 பேர் 5 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவான் ராபர்ட்ஸ் இடத்துல கர்த்தர் பேசினார், உன் போதகர் இடத்துல ஒரு 10 மினிட்ஸ் டைம் கேட்டு வாங்கி நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அப்படியே அவர் போதகர் இடத்துல போய் கேட்டார், பாஸ்டர் இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரீங்களா, நான் பேசுறேன். சரி என்ன, ஆராதனை நேரத்தை அந்த பிரசங்கத்தை டோட்டலா கொடுத்துட்டார். அவர் எழுமி பிரசங்கம் பண்ணார். வயசான ஒரு 5 பேர் அந்த ஆராதனையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த 5 பேரும் ஆராதனை பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே தேவ வல்லமையினால் தாக்கப்பட்டு உடனே தங்கள் வாழ்க்கையில பாவங்களுக்காய் கதறி அழ ஆரம்பித்தாங்க. அழுது ஒப்பு கொடுத்தாங்க. உடனே இந்த கேட்டாங்க, அவங்க எல்லாம் மாலையில் ஆராதனை நடத்தினா நாங்களும் வந்து அட்டன் பண்றோம்னு கேட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஈவினிங் சர்வீஸ் அங்க கிடையாது. மாலையில நீங்க பிரசங்கம் பண்ண நாங்க வரோம். நாங்க சரி மாலை சர்வீஸ் ஆராதனை வைப்போம். அன்றைக்குதான் முதல் ஈவினிங் சர்வீஸ் வச்சாங்க. வச்ச உடனே அந்த காலையில ரட்சிக்கப்பட்ட அந்த 5 பேரும் புறப்பட்டு போய் தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க. மாலையில வந்து பார்க்கும்பொழுது ஆலயம் முழுவதும் ஜனக்கூட்டத்தினால் நிறைந்திருந்தது. வந்தவங்க எல்லாம் குடிகாரங்களும், வந்தவங்களெல்லாம் மோசமான வாழ்க்கை நடத்துறவங்க தாங்க நிறைஞ்சிருந்தாங்க. மறுபடி மாலை ஆராதனை எழும்பி இவான் ராபர்ட்ஸ் பேச ஆரம்பித்தார். 13 வருஷ ஜபம் அதுக்கு பேக்கப் இருக்குது. 13 வருஷ ஜபம். அந்த 13 வருஷ ஜபத்திலே மீண்டும் ஈவினிங் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் வந்த அத்தனை பேரும் கதறி கதறி ஆட ஆரம்பித்தார்கள். தாங்கள் பாவி பாவி என்று கதறினார்கள். ஆவியானவரால் தாக்கப்பட்டார்கள். அழுது உருண்டார்கள், பிறண்டார்கள். தங்கள் பாவங்களை வெளியரங்கமாய் அறிக்கை செய்தார்கள். அந்த மாலை ஆராதனை முடிகிறதற்கு இரவு 12 மணி ஆயிற்று. 12 மணிக்கு ஜனங்களுக்கு அந்த இடத்தை விட்டு போறதுக்கே மனசு இல்லை. ஜனங்க கேட்டாங்க, ஐயா நாளைக்கும் நீங்க பேசுனீங்கன்னா நாளைக்கு நாங்க ஆராதனையில வந்து கலந்துக்கிறோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போய் திங்கக்கிழமை சர்வீஸ் வந்துச்சு. திங்கக்கிழமை அடுத்த நாள் ஜனங்கள் அவங்க எல்லாம் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஏராளமான கூட்டம், உள்ளேயும் வெளியிலையும் நிக்க முடியல கூட்டம். மறுபடியும் பேச ஆரம்பித்த திங்கக்கிழமையில அத்தனை பேரும் கதறி கதறி ஆள ஆரம்பித்தாங்க. காரணம், 13 வருஷ ஜபம் எழுப்பதற்காக, பின்மாறி கால மழைக்காக 13 வருஷ ஜபம். கதறி கதறி அழுதாங்க. அடுத்த நாள் கேட்டாங்க, இன்னும் எனக்கு செவ்வாய்க்கிழமை நடத்துங்க. ஆனால் அது தாலையில் இடம் பத்தல, வெளியில இடம் பத்தல. என்ன செய்யறது? இனி ஒரு கூட்டம் அல்ல, ஒரு நாளைக்கு 2 கூட்டம், 3 கூட்டம், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், 4வது சர்வீஸ். ஒரு நாளைக்கு ஒரே ஆலயத்தில் 5-5 சர்வீஸ் டெய்லி நடந்துச்சான். டெய்லி ஒவ்வொரு சர்வீஸ், ஒவ்வொரு சர்ச்சிலையும் 5-5 சர்வீஸ் டெய்லி நடந்ததுதான். ஜனங்கள் 1000 ரட்சிக்கப்பட்டார்கள். சரியாக 5 அல்லது 6 வாரத்தில் தேசமே தலைகளாய் திருப்பப்பட்டது. நடந்தது என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? மதுமான கடைகள் இழுத்து மூடப்பட்டது. நடன அரங்கங்கள் இழுத்து மூடப்பட்டது. குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நடன அரங்களுக்கு போறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் சபை கூட வந்துட்டாங்க. காரணம் என்ன? ஆழமான ஜபம். யோவான் ஸ்நானகன் 6 மாதம் தான் இந்த உலகத்தில் ஓடிய செஞ்சார். 6 மாதம், அந்த 6 மாதமும் எழுப்புதலின் காலம். யோவான் ஸ்நானகன் ஓடியம் செய்த காலம் எழுப்புதலின் காலம். யோசிப்பார், அவன் பிரசங்க என்ன பிரசங்கம்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்திருக்கிறது. அதான் அவனுடைய பிரசங்கம். அவன் ஊருக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணல, ஊரை விட்டு வெளியில வனாந்திரத்துல பிரசங்கம் பண்ணான். அவன் பண்ணின அந்த கடுமையான பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வனாந்திரத்துக்கு ஜனங்கள் ஓடினாங்க. நல்ல பிரசங்கத்தை, ஆறுதல் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அல்ல, அந்த கடினமான எச்சரிப்பின் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஊருக்குள்ள ஜனங்க வனாந்திரத்துக்கு ஓடினாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார் வனாந்திரத்திலே. 1000 ஜனங்கள் வனாந்திரத்தில் போயிருந்தாங்க. காரணம் என்ன? எழுப்புதல். ஏன் தெரியுமா? 6 மாச ஊழியத்திற்கு யோவான் ஸ்நானகன் 30 வருஷம் ஜெபிச்சிருக்கிறான். 30 வருஷ ஜெபத்திற்கு பிறகு 6 மாச ஊழிய செஞ்சிருக்கிறான். ஜெபம்தான் உங்களுக்குள்ளும் எழுப்புதலை கொண்டு வரும். உங்களுக்குள் வந்தால்தான் அது தேசத்திற்குள்ளும் போகும். அதனால் பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இது பின்மாறி கால மழை ஊற்றப்படுகிற நேரம். ஊற்றப்பட்டே ஆக வேண்டும். மற்ற ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஜெப குறிப்பை முதல்ல கொண்டு வந்து நிக்க வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் பிறகு உங்கள் மேல் ஒரு பின்மாறி மழை ஒரு ஆசீர்வாத மழையாகவும் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.